சிஐடி சந்துரு, எழுதியவர் தேவன். பாகம் ஒன்று, அத்தியாயம் பதினைந்து, ஆபத்தும் பேராபத்தும், பகுதி ஒன்று. சங்கரனும் இந்திராவும் கொண்டு போகப்பட்ட பங்களா மிக சிறியதுதான் என்றாலும் அதில் வசதிகளுக்கு ஒன்றும் குறைவில்லை. ஒரு குடும்பம் சௌகரியமாக வாழலாம் என்பதை சங்கரன் கவனித்தான். அவனை நெட்டி தள்ளி கொண்டு சென்ற தடியன் கழுத்தை இடப்புறமோ வலப்புறமோ திருப்ப முடியாமல் கெட்டியாக பிடித்து கொண்டே போய் அவனை மாடிப்படிகளின் மீது ஏற்றினான். இந்திரா வேறு வழியின்றி பின்தொடர்ந்தாள். மாடியில் இரண்டு அறைகள் இருந்தன. இரண்டு இரும்பு கோட்டைகள் என்று பார்த்த உடனேயே தெரிந்து கொண்டு விடலாம். யாரையேனும் கொண்டு வந்து பலாத்காரமாக சிறை வைக்கும் நோக்கத்துடனேயே அந்த அறைகள் கட்டப்பட்டிருந்தன என்று கூட ஊகிக்கும்படி இருந்தன. அறை வாசற்படியை அடைந்ததும் அந்த தடியன் சங்கரன் எதிர்பாராத விதமாக அவன் கழுத்தில் இருந்த கையினாலேயே ஒரு தள்ளு தள்ளினான். அந்த வேகத்தில் எட்டடிக்கு அப்பால் போய் சங்கரன் விழுந்தான். இரு முழங்கால்களும் பலமாக தரையில் தாக்கப்பட்டபடியால் அவன் எழுந்திருப்பதற்கே 5 நிமிஷங்கள் பிடித்தன.
நாய், தப்பி ஓடிவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தாயாடா? எங்கே போக முடியும் முன்னால? ஒரு பெண் பிள்ளையையும் இழுத்து கொண்டு ஓட உனக்கு என்ன தைரியம்?
தடியன் கையை ஓங்கிக் கொண்டு அறைய முன்வந்தான். ஒருவேளை அவன் அறைந்திருந்தால் சங்கரனும் அவனை திருப்பி அறைய முயற்சி செய்து அங்கே ஒரு சிறு போர் நிகழ்ந்திருக்கும். அறை மூளையிலே வந்து நின்ற இந்திரா கண்களை அகல விழித்து இம்மாதிரி நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றாள். ஆனால் அப்பேற்பட்டதொரு காட்சி அங்கே யாரும் காண்பதற்கில்லை. ஒரு ஆள் ஒரு நாற்காலியை சுமந்து வந்து போட அவனை பின்பற்றி அங்கே சுந்தரம் பிள்ளை பிரவேசித்து விட்டார். ஏதோ ஒரு மந்திர சக்தியினாலோ அல்லது மின்சார அதிர்ச்சியினாலோ தாக்குண்டவன் போல் தடியன் தனது ஓங்கின கரத்தை தொங்க போட்டு ஒதுங்கி மரியாதையாக நின்று கொண்டான். இந்திரா சுந்தரம் பிள்ளையை முதல் முறையாகத்தான் காண்கிறான். எனினும் இந்த ஆசாமி ஒரு எஜமான் ஸ்தானத்தை வகிப்பவன், எல்லோருடைய நெஞ்சத்திலும் பயத்தை வருவிப்பவன் என்பதை எளிதில் யூகித்து கொண்டாள். எனவே அச்சத்துடன் அவனை பார்த்தாள். சங்கரனுக்கு சுந்தரம் பிள்ளை தரிசனம் தருவது 2ம் முறை. எனவே அவரை அருவறுப்புடன் பார்த்துவிட்டு முகத்தை அப்பால் திருப்பிக் கொண்டான். சுந்தரம் பிள்ளை நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு முறை சுற்றி பார்த்தார். நிலைமையை அறிந்து கொள்வதற்காகவும் அது இருக்கலாம். சில வினாடிகள் அதிகமாகவே இந்திராவின் முகத்தில் அவர் பார்வை தயங்கி நின்றது. எனினும் அப்போது அதில் விசேஷமாக அக்கறை கொண்டதாக தெரியவில்லை. தம் மனத்தில் உள்ளதை மறைத்து கொள்வதிலும் பேசுவதிலும் சுந்தரம் பிள்ளை கை தேர்ந்தவர். சங்கரனை மீண்டும் பிடித்து வந்தது ஒரு பெரிய சாதனை என்பதை அவர் ஒப்புக்கொள்வதாகவும் காண்பித்து கொள்ளவில்லை. தமக்கு இது சர்வசாதாரணம், அவருடைய ஆட்கள் தங்கள் கடமையை செய்திருக்கிறார்கள் என்ற அலட்சிய பாவனை முகத்தில் தென்பட்டது. உயர்ந்ததை ஒப்புக்கொள்வதனால் பிற்பாடு இந்த ஆட்களுக்கு சலுகைகள் காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவராகையால் முகத்தை அதற்கேற்றபடி மாற்றி வைத்து கொண்டார். தடியன் கையை ஓங்கி சங்கரனை அடிக்கவிருந்ததை கூட ஒப்புக்கொள்வதாக இல்லை அவர் முகபாவம். ஒரு சிகரெட்டை கொளுத்தி கையில் வைத்து கொண்டு புருவத்தை நெறித்தபடி 2ம் முறையாக சங்கரனை நோக்கினார்.
பலே, நல்ல லெட்டர் காட்டினாயடா. சின்ன பயலாக இருந்தாலும் என் தடியர்கள் 2 பேருக்கு மீசையில் மண் காட்டினாயே, அதை நான் மெச்சிக்கொள்கிறேன்
என்கிற பாவனையில் ஒரு விஷம புன்னகை சிறிது நேரம் அவர் முகத்தில் விளையாடியது. சிறிதுதான், மறுபடி பழைய அகங்கார பாவம் முகத்தை சூழ்ந்து கொண்டது.
என்ன இப்போ என்ன சொல்கிறான் இவன்? மறுபடி ஓடுகிறதாக ஏதேனும் உத்தேசம் இருக்கிறதா என்று இடக்காக கேட்டார்.
எங்கே ஓடுகிறது எஜமான்? ஒரு வார்த்தை சொன்னால் எலும்பை எல்லாம் நொறுக்கி கூடையில் வாரி கொண்டாந்திருப்பேன் என்று சொன்னான் தடியன். சுந்தரம் பிள்ளை அதை ரசிக்கவில்லை. வெறும் பேச்சு, நேற்று நழுவ விட்டுவிட்டு இப்போது கதைக்கிறான் என்ற நினைப்பில் முகத்தை சுணங்கினார். சங்கரன் பல்லை கடித்து கொண்டு முஷ்டிகளை இறுக்கினான்.
எங்களை எதற்காக வழிமறிக்கிறீர்கள்? என்ன உரிமை இருக்கிறது உங்களுக்கு இங்கே கொண்டு வந்து தள்ள என்று அதட்டி கேட்டான்.
உரிமை என்று சிரித்தார் சுந்தரம் பிள்ளை.
உரிமையா கேட்கிறாய்? என்னிடமா கேட்கிறாய்? எந்த உரிமையுடன் என் காரியங்களுக்கு நீ குறுக்கே வந்தாய்? அதை நான் முன்னாடி கேட்க வேண்டும் என்று இருக்கிறேன். தோல் பையுடன் என்ன விளையாட்டு விளையாடி இருக்கிறாய் நீ?
விளையாடினதெல்லாம் மற்றவர்கள்தான். வலுவில் வந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தார்கள்.
அதனால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தொல்லை கொஞ்ச நஞ்சமில்லை. தவிர இதில் நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் கண்டோமா? அல்லது எனக்கு முன்பின்தான் தெரியுமா? இரண்டாம் முறையாக நீங்கள் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள்.
தொந்தரவு? யாருக்கு யார் தொந்தரவு? பையா, இந்த மாதிரி என்னிடம் பேசினால் உன்னை நான் நினைத்தால் பாழும் கிணற்றில் தள்ளி மூடிவிடுவேன்.
நேற்றே ஒரு முறை அதை சொல்லிவிட்டீர்கள், ஞாபகம் இருக்கிறது. இப்போது இரண்டாம் தடவை அடிக்கடி தள்ளி பழக்கப்பட்ட ஆசாமி என்று தெரிகிறது. ஆனால் நான் சும்மா விழமாட்டேன். உம்மையும் கூட இழுத்துக்கொண்டுதான் விழுவேன். உம்முடைய மண்டையை பிளந்து விட்டுத்தான் விழுவேன். சங்கரன் முஷ்டியை முகத்துக்கு நேரே தூக்கி பலமாக அசைத்து காட்டினான். சுந்தரம் பிள்ளை அவனை பார்க்கவில்லை. தடியனை பார்த்து,
இவன் கைகளை பின்னால் சேர்த்து கட்டு, ரொம்ப ஆட்டுகிறான். எனக்கு கோபம் வந்தால் தோள் பட்டையோடு கைகளை வெட்டி எடுத்து விடுவேன் என்று சொல்லு என்றார்.
இரண்டே நிமிஷத்தில் தடியன் தன் வேலையை முடித்தான். சங்கரன் ஏளனமாக நகைத்தான்.
பராக்கிரமசாலிகள், பின் கையை கட்டிவிட்டு வீரம் பேசப் போகிறீர்கள், தூ என்று துப்பினான்.
தடியன் முஷ்டி படீர் என்று ஒரு முறை சங்கரன் முகவாய்க்கட்டையை தாக்கியது. பற்கள் மோதிக்கொள்ளும் சப்தம் கேட்டது. மளமளவென்று சங்கரன் முகத்தில் குத்து விழுந்த இடம் வீங்கத் தொடங்கிவிட்டது.
ஐயோ என்று இந்திரா கூவிவிட்டாள்.
இரண்டாம் முறையும் குத்துவதற்கு தயாராக இருந்த தடியன் சுந்தரம் பிள்ளையின் ஆங்கியை எதிர்பார்த்து திரும்பினான்.
சுந்தரம் பிள்ளை தடியனை கையமர்த்தி நிறுத்தினார். உனக்கு தனி ஆவர்த்தம் பிற்பாடு கொடுக்கிறேன். இப்போ நான் இவனை சில கேள்விகள் கேட்டு பார்க்கிறேன். நீ அப்படி நகர்ந்து நில் என்று ஆங்கே இட்டுவிட்டு, கேள்விக்கு பதில் வருமா என்று சங்கரனை கேட்டார்.
கேள்வி கேட்க வேண்டியது நான், பதில் சொல்ல வேண்டியது நீர் என்றான் சங்கரன் சற்றும் அஞ்சாமல்.
சிறு பயல் நீ, பயம் இல்லாமல் பேசுகிறாய். இப்போ சொல், சந்துருவிடம் என்ன சொல்வதற்கு போனாய் நீ?
அதை சந்துருவிடமே கேட்டு தெரிந்து கொள்ளும். தவிர நான் சொன்னதை உள்ளபடி இப்போது கூறினாலும் யார் நம்ப போகிறார்கள்?
பொய் பொய் என்பீர். அந்த பொய்யை கேட்கவே தேவையில்லையே. நீ ரொம்ப தொல்லை கொடுக்கிறாய் நாய். உன்னை நான் நம் வீட்டிலேயே கட்டி போட்டு வைக்கப் போகிறேன்.
அதையும் தான் முயற்சி செய்து பார்த்தீர்களே என்றான் சங்கரன்.
ஒரு முறை நடந்த பிசகு மறுபடி நடக்காது.
சுந்தரம் பிள்ளை சற்று தாழ்ந்து பேசினார்.
தவறுகள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அம்மாளை கொண்டு வந்து இங்கே அடைப்பதுதான் எத்தனை பெரிய தவறு. அவரை உடனே விடுதலை செய்தாலன்றே தவறு வளர்ந்து கொண்டே போகும்.
சீ நாய், சும்மா இரு, அதிகமாக பேசாதே. கடைசியாக ஒரு வார்த்தை சொல். அந்த பையை திறந்து நீ விஷமம் செய்தாயா இல்லையா?
எனக்கு முந்தி அதை கையாண்ட ஆளிடம் கேட்க வேண்டிய கேள்வி அது. ஆகவே பதில் கிடையாது.
நீ திமிர் பிடித்தவன். உன்னை நான் சரியானபடி தண்டித்து பதில் வாங்குகிறேன். உன் அத்தானை உன் எதிரில் நிறுத்தி சூடு போட்டு தருவிக்கிறேன்.
சங்கரன் திமிரினான். என் அத்தான் மேல் விரல் வைத்தாயோ, அந்த க்ஷணமே உன் உயிர் போகும். நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த உயிர் எனக்கு லட்சியமில்லை. பழிக்கு பழி வாங்குவேன்.
சுந்தரம் பிள்ளை பெரிய ஹாஸ்யத்தை கேட்டவர் போல் சிரித்தார். அவர் சங்கரனை எப்படி மடக்கலாம் என்பதை கண்டுபிடிக்கவே முயன்றார். அதற்கு இப்போது ஒரு பதில் கிடைத்துவிட்டது. தாமோதரனை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி சித்திரவதை செய்தால் இந்த பயலை கொண்டே விஷயங்களை கக்க வைக்கலாம் என்று கண்டுகொண்டார். அவருக்கு ஒரு சந்தேகம். இந்திராவுக்கும் சங்கரனுக்கும் எப்படி பரிச்சயம்? எத்தனை காலமாக என்பது பற்றி? ஒரு சமயம் அவர்கள் ஒருவரையொருவர் அப்போதே சந்தித்தவர்களாக இருக்கலாமோ என்று எண்ணினார். தம் மீது உள்ள விரோத பாவத்தினால் அவளை காப்பாற்ற சங்கரன் முன்வந்திருக்கலாம் அல்லவா? எல்லாவற்றிற்கும் அடியில் சங்கரனை பற்றி ஒரு அபிப்பிராயம் அவர் நெஞ்சின் ஆழத்தில் இருக்கத்தான் செய்தது. சின்னவனாக இருந்தாலும் கெட்டிக்கார பயல், தைரியசாலி, சாமர்த்தியசாலி. அவனை எப்படி அடைந்தாலும் தப்பித்துக் கொள்கிறான். அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தடியனை பார்த்தார்.
இவனை இப்படியே விட்டு வை. ஒன்றும் அடிக்க தேவையில்லை. நான் வேறு வழி வைத்திருக்கிறேன். மண்டி போட வைக்க. இந்த பெண்ணை அடுத்த அறைக்கு அனுப்பு. இவர்கள் இரண்டு பேருக்குமே இப்போது நான் ஒரு எச்சரிக்கை செய்கிறேன். இந்த அறையை விட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். முயற்சி செய்தீர்களோ ஆபத்து. என் ஆட்கள் கண்மண் பார்க்காமல் வெட்டி போடுவார்கள். தப்பி ஓடுகிறவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டாம் என்பது என் உத்தரவு. வேண்டுமானால்
உங்கள் அறைகளின் ஜன்னல் வழியாக வெளியே பாருங்கள். அவர்கள் வீட்டை சூழ்ந்து கொண்டு நிற்கிறார்கள். அவ்வளவுதான் நான் சொல்வேன்.
சுந்தரம் பிள்ளை எழுந்துவிட்டார். இந்திராவை அவர் இப்போது மறுபடி நோக்கினார்.
உங்கள் மீது எங்களுக்கு ஒருவித வர்மமும் இல்லை. சிறிது காலத்துக்கு இங்கே இருப்பதால் எங்கள் வேலைகள் தடையின்றி நடக்கும். உங்களுக்கு ஒருவிதமான சௌகரிய குறைவும் இல்லாமல் பார்த்து கொள்வோம். ஏதேனும் குறை இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு தெரிவிக்கலாம். உடனே பரிகாரம் காணும்படி செய்கிறேன் என்றார்.
என்னை உடனே விடுவிக்கப் போகிறீர்களா இல்லையா என்று கேட்டாள் இந்திரா.
அதுதான் சொல்லிவிட்டேனே என்று புன்னகை செய்தார் சுந்தரம் பிள்ளை.
இந்த செயலுக்காக மிகவும் வருந்த போகிறீர்கள்.
அது பின்னால் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் எங்கள் இல்லத்தில் இருக்கும் வரை எங்களுக்கு சந்தோஷம்.
நிற்காமல் சுந்தரம் பிள்ளை வெளியேறிவிட்டார். ஒரு ஆள் உள்ளே வந்து இந்திராவை அடுத்த அறைக்கு வரும்படி அதிகமாக கூறினான். மறுத்தால் பலவந்தமாக கொண்டு போகப்படும் நிலையை எதிர்பார்த்த இந்திரா ஒரு முறை சங்கரனை பார்த்துவிட்டு அந்த ஆளை பின்தொடர்ந்தாள். தடியனும் சங்கரனும் தனியே இருந்தார்கள்.
என்னடா சொல்ற நாயே என்று கேட்டான் தடியன்.
உன் குறைப்பு என் காதில் இனிமேல் விழாது என்றான் சங்கரன்.
பழார் என்று ஒரு அறை அவன் கண்ணத்தில் வைத்து உன் திமிரையெல்லாம் வடித்து விடுகிறேன் வடித்து என்று கர்ஜித்தான் தடியன்.
உன் எஜமான் எதிரில் இந்த துணிச்சல் எங்கே போயிருந்தது? என் கையை கட்டிவிட்டு அடிக்கிறாயே, வெட்கமாயில்லை உனக்கு?
சி, மானங்கெட்ட பயல்களா, எத்தனை நாளைக்கு இந்த பிழைப்பு என்று கேட்டான்.
மறுபடியும் ஒரு அறை கொடுத்தான் தடியன்.
ஏய், நன்றாக அடியடா. மறுபடி உன் எஜமான் வருகிற போது என் முகத்தை பார்க்கட்டும், உன் முகத்தையும் பார்க்கட்டும்.
மின்னல் வேகத்தில் சங்கரன் தன் காலால் தடியனுடைய முழங்காலை வெடுக்கென்று உதைத்து விட்டான். உதையின் பலம் வெகு அதிகமாக இருந்திருக்க வேண்டும். தவிர அந்த உதையை தடியன் எதிர்பார்க்கவில்லை. ஆகையால் அடி பெயர்ந்த மரம் போல் தொப்பென்று விழுந்துவிட்டான். மறுகணம் ஜிவ்வென்று சிவந்த முகத்துடன் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான்.
ஏய் ஏய் என்று குத்துவதற்கு தயாராக முஷ்டிகளை ஓங்கியும் விட்டான்.
என்ன இங்கே சண்டை உங்களுக்குள்ள?
வா ஐயா, அவனை சும்மா விடு. அதெல்லாம் அவங்க கவனித்துக் கொள்றாங்க. அதுக்கு மேல நாம என்ன செய்ய போறோம்? உன்னை எஜமா அவசரமா கூப்பிடுது, விடு அதோட
என்று கூப்பிட்டு கொண்டு ஒரு ஆள் வந்துவிட்டான். தடியன் கோபம் மறைந்தது. சங்கரனை பார்த்து தலையை ஆட்டி கருவினான்.
இரு இரு, என் கிட்ட உதத்தினாம நீ சாவ போறதில்ல என்றான்.
மற்றவன் அவனுடைய கையை பற்றி இழுத்து,
கிடைக்கிறான் அப்பாவி, என்ன கேட்டா ஒரு நல்ல சாப்பாடு போட்டு ஹல்வா ஜிலேபி குலோப்ஜாம் எல்லாம் கொடுத்து, பாவி இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்காம சாவரியே என்று கேட்டுவிட்டு கொல்லணும் இவனை என்று சொல்லிக்கொண்டே தடியனை அழைத்து போனான்.
சங்கரன் இருந்த அறைக்கதவை அரைந்து சாத்தி வெளிப்புறம் பூட்டி கொண்டு போனார்கள். தனியே விடப்பட்ட சங்கரன் சிறிது நேரம் தீவிரமாக முயற்சி செய்த பின் கை கட்டுக்களை அவிழ்த்து கொண்டான். எனினும் வெகு நேரம் கட்டப்பட்டிருந்ததால் கைகள் மரத்து போயிருந்தன. சுய உணர்வு பெற அரை மணி நேரம் பிடித்தது. அறையினுள் ஒரு இரும்பு கட்டிலும் ஒரே ஒரு கனத்த போர்வையும் இரு தலையணைகளும் இருந்தன. ஒரு ஜன்னல் அடியில் ஒரு மண்பானையும் பித்தளை குவளையும் கிடந்தன. பானையிலிருந்த ஜலம் அடைந்திருந்த குளிர்ச்சியிலிருந்து அது குறைந்த பட்சம் 24 மணி நேரமாவது இருந்திருக்க வேண்டுமென்று ஊகித்தான். இரு டம்ளர்கள் ஜலத்தை பருகி முகத்தையும் அதனால் துடைத்து கொண்ட பின்பு அவனுக்கு சிறிது தெளிவு ஏற்பட்டது. சங்கரன் இருந்த நிலைமை மிக மோசமானது என்பதில் சந்தேகமில்லை. அது ஒரு சிறைச்சாலையே. ஜன்னல்களிலெல்லாம் இரும்பு கம்பிகள் நெருக்கமாக இருந்தன. ஒரே கதவும் கெட்டியான பர்மா தேக்கு மரத்தில் கனமாக செய்யப்பட்டிருந்தது. உயரே தளம் தேக்கு மர சட்டங்கள் போடப்பட்டு 11 அடி உயரத்தில் இருந்தது. பொறியில் அகப்பட்ட எலியின் நிலையில் இருந்தான் அவன். நேரம் சென்று கொண்டே இருந்தது. யோசித்து யோசித்து அவனுக்கு மண்டையை வலித்தது. ஜன்னல்கள் வெளிச்சத்துடன் அறையில் சதுரமாக சூரிய வெளிச்சம் விழுந்து மணி ஏற ஏற அறையின் மத்திய பாகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. சரியாக நடுப்பகலில் அந்த வெளிச்சம் நெட்டு குத்தலாக அறையின் மையத்தில் இறங்கியது. திடீரென்று ஒரு யோசனை உதயமாகிவிட்டது சங்கரனுக்கு. இதுவும் ஒரு வழிதானா? நடக்குமா? பரீட்சை செய்து பார்க்கலாமா? அறை கதவை திறந்து கொண்டு தவசு பிள்ளை ஒரு தட்டில் பிசைந்த சாதத்துடன் வந்தான். அவன் பின் பாதுகாப்புக்கு இரண்டு ஆட்கள் அறைக்கு வெளியே நிற்பதை சங்கரன் கவனித்தான். அவர்கள் வராவிட்டாலும் இப்போது ஓடி தப்பித்துக் கொள்ளும் எண்ணம் சங்கரனுக்கு இல்லை. ஓடினால் ஓடுவதனால் இந்திராவுக்கு ஒரு ஏற்பாடு செய்துவிட்டுதான் போக வேண்டும். அவன் பெயரை கூட இன்னும் அவளிடம் சொல்லவில்லையே. தவிர சுந்தரம் பிள்ளை எச்சரிக்கை செய்தபோது அவர் வார்த்தைகளிலிருந்த அழுத்தம் அவர் உண்மையே பேசுகிறார் என்பதை காட்டுவதாக இருந்தது.
தம்பி, என்னை டிமிக்கி கொடுத்தாயே என்றான் தவசு பிள்ளை.
ஒன்றும் பேச வேண்டாம், எஜமான் உத்தரவு என்று ஞாபகப்படுத்தினான் வெளியில் இருந்த ஆட்களில் ஒருவன். தவசு பிள்ளை மௌனமாகிவிட்டான். அப்படியே தவசு பிள்ளை பேச்சு கொடுத்திருந்தால் கூட சங்கரன் பதில் சொல்லும் நிலையில் இல்லை. அவன் மனம் தீவிரமான ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டிருந்தது. மறுபடி எப்போது இவர்கள் கதவை அடைத்து கொண்டு வெளியே செல்வார்கள் என்றுதான் காத்திருந்தான். அவர்கள் உள்ளே இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகமாக தோன்றியது. கடைசியில் அவர்கள் வெளியேறியதும் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான்.